ஓம் சிவாய நமஹ. ஷைமம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. 21 பாடல் முதல் 22 பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஷைமம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. 21 பாடல் முதல் 22 பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
இதுவரைக்கும் 2 வரைக்கும் நம்ம பொருள் பார்த்துள்ளோம். ஆங்கென்றும் இங்கென்றும் உண்டோ சச்சித் ஆனந்த ஜோதி அகண்ட வடிவாய். பிறகு ஓங்கி நிறைந்தது கண்டால், அது ஓங்கி நிறைந்திருக்கின்றதாம். ஓங்கி என்ற சொல்லுக்கு இங்கு பொருள் ஒப்பிட முடியாமல். இந்த பிரம்மத்தை நம்ம கம்பேரே பண்ண முடியாது, இதை ஒப்பிட முடியாது. அதுக்கு வந்து இதிகாசத்துல ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா, ராம ராவணையோர் யுத்தம், ராம ராவணையோர் இவ அப்படின்னு சொல்லுவாங்க. ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் எப்படி நடந்ததுன்னா, ராமருக்கும் ராவணனுக்கும் எப்படி நடந்ததோ அப்படி நடந்துதான். அப்படின்னு என்ன, அதை ஒப்பிட்டே சொல்ல முடியாதான், அப்படி நடந்ததுன்னு சொல்லுவார்கள். அது போல இங்கு பிரம்ம எப்படி இருக்குன்னா, பிரம்ம எப்படி இருக்கோ அப்படி இருக்கு. பிரம்ம எதை போல் இருக்குன்னா, பிரம்ம பிரம்மத்தை போல் இருக்கு, அப்படிதான் சொல்ல முடியும். அப்படி ஓங்கி என்றால் ஒப்பிட முடியாதபடி நிறைந்து குறைவற்றதாக, எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் பூர்ணமாக இருப்பதை கண்டால். இங்கு கண்டால்னு சொன்னா கண்ணுல கண்டால்னு அர்த்தம் இல்லை, அறிவில் புரிந்து கொண்டால், அறிவில் நமக்கு விளங்கினால், இப்படி பரமாத்மாவினுடைய சொரூபம் நமக்கு விளங்கினால். இந்த கண்டால்ங்கிறதுல இருந்து என்ன சொல்றார், இந்த அறிவு துர்லபம். சமஸ்கிருதத்துல சேத் அப்படின்னு சொல்லப்படும், அறிவானாகில், அறிவு ஏற்பட்டால். அவ்வளவு சுலபம் அல்ல. அதை தெரிஞ்சுதான் இனிமேல் என்ன சொல்ல போறார், அந்த அறிவுக்கு நம்ம தயார்படுத்துறதுக்கு வைராகியத்தை எல்லாம் கொடுக்கறதுக்காக சில பாடல்களை எல்லாம் இனி வைத்துள்ளார். கப்படி கண்டால், இந்த அறிவு நமக்கு வந்தால், பின்னர் சரி வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு ஒரு கேள்வி வரும், அதையும் சொல்லிடுறார். பின்னர் அப்படி இந்த அறிவுக்கு பிறகு ஒன்று என்று இரண்டு என்று உரைத்திடலாமோ, அதுக்கு மேல இந்த பரம்பொருள் ஒன்னுதான், இந்த பரம்பொருள் ஒன்னு இல்ல ரெண்டு, இந்த பரம்பொருள் ஒன்னு இல்ல ரெண்டும் அல்ல ஒன்றை, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க முடியுமான், முடியாதுன்னு சொல்ற. இந்த ஞானத்துக்கு பிறகு நமக்கு கிடைப்பது மௌனம். அதாவது எல்லா விஷயத்திலும் நம்ம அமைதியை அடைந்து விடுவோம், அது வரைக்கும் வாய் அடங்காதுன்னு சொல்ற. அதனால யாராவது பேசிட்டு இருந்தா அவங்க மேல கோவப்பட வேண்டாம், அவங்க பேசுறாங்க பேசுறாங்கன்னு நம்ம பேசிட்டு இருக்க வேண்டாம். சில பேர் அப்படித்தான், அவன் எப்பவுமே பேசிட்டு இருப்பான் பேசிட்டு இருப்பான்னு இவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள். அப்படி நம்ம பேசுறது எது வரைக்கும்னா, இந்த இதை காணாத வரை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். பார்க்காதவங்க பேசிட்டு இருக்காங்களாம், பார்த்தவங்க பேசறது இல்லையா. பரமாத்மாவை பார்க்காத வரைக்கும் பரமாத்மாவை பத்தி பேசிட்டு இருக்காங்களாம், பார்த்தவன் பேசாம இருக்காங்க. இங்க பேச்சு என்றால் உபதேசத்தை சொல்லவில்லை. அப்படின்னா குருமார்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க பார்க்காதனாலதான் பேசிட்டு இருக்காங்க, பார்த்தா கிளாஸுக்கு வரமாட்டார், கிளாஸ் எடுக்க வரமாட்டார், அப்படி அர்த்தம் இல்லை. இங்கு பேச்சு என்பது வாதம், ஆர்கியூமெண்ட், அதாவது வாதம் பண்றது. ஒருவர் வந்து நம்ம இடத்துல பரமாத்மா ஒண்ணு கிடையாது பலன்னு சொன்னா, நீங்க அப்படி முடிவு பண்ணிக்கிட்டீங்களான்னு நம்ம கேட்கணும். ஆமான்னு சொன்னா நம்ம பேசாம இருந்தோம், சரி உங்க முடிவு உங்களோட இருக்கட்டும், என்னுடைய முடிவு என்னோட இருக்கட்டும், உங்க முடிவு என்ன பலன் உங்களுக்கு கொடுக்குதுன்னு நீங்க பாருங்க, என்னுடைய முடிவு என்ன பிரயோஜனத்தை கொடுக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன், பேசாம இருந்துருவோம் சொல்லி பேசாம இருக்கு. இப்படி இங்கு வந்து உரைத்திடல் ஆமோன்னு சொன்னா, அதுக்கு மேல நம்ம ஆர்கியூ பண்ண மாட்டோம், வாதம் செய்து கொண்டிருக்க மாட்டோம். யாராவது விரும்பி கேட்டா உபதேசம் பண்ணலாமே தவிர அதற்கு பிறகு வாதம் இல்லை. அப்படி ஒரு பொருள். இனி ஒரு பொருள் வந்து, இந்த உண்மையை உணர்ந்து விட்டால் இந்த பரமாத்மாவுக்கு நம்ம என்னென்ன லட்சணம் சொன்னமோ அந்த லட்சணமே விலட்சணம் ஆகிவிடும், அதற்கு பிறகு அதனுடைய பயனும் இல்லாமல் சென்று விடும். இந்த சொல் என்பது கரும்பு போலன்னு ரொம்ப அழகா சொல்வார்கள். கரும்புல இருந்து சாரை எடுத்துட்டோம்னா அந்த கரும்பு சக்கை எப்படியோ அப்படித்தான் சாஸ்திரம் அல்லது சொற்கள். இந்த சொற்கள்ல நமக்கு ரொம்ப பற்று வந்து விடக்கூடாது. இந்த எதிக மோன பேசுறது போல சில பேர் பேசுவார்கள், அதுல அர்த்தம் இருக்காத அழகு இருக்கும், சொல் அழகு இருக்கும். அது வந்து அது கவிதையாக இருந்தா கவி நயத்துக்கு சரி, ஆனா வேதாந்தத்துக்குள்ள சொற்கள் என்பது அந்த கரும்பு போல. கரும்பு இல்லாம சாறு பற்று தனியா தொங்கிக் கொண்டு இருக்காது. அந்த சாரை எடுத்த உடனே அந்த கரும்பு சக்கை எப்படியோ அப்படி சொற்களை விட்டு விட வேண்டும், சொற்கள் சென்று விடும். அது சொல்லாலேயே சாஸ்திரம் சொல்கின்றது, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே, எங்கு வந்து சொற்கள் மனதுடன் திரும்பி வந்து விட்டதோ என்று நம்ம விசாரம் எல்லாம் சொற்கள் எல்லாம் அந்த பரம்பொருளை புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான். புரிஞ்சிட்டதற்கு பிறகு சொற்கள் அது சென்று விடுகின்றது, எந்த சொல்லுக்கும் முக்கியத்துவம் கிடையாது. அப்படி அது ஒன்று என்றும் இரண்டு என்றும் பிறகு இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னா அதுக்கு பிறகு சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது என்று அந்த மௌனம்தான் இந்த ஞானத்தினுடைய பலன் என்று இந்த 21வது பாடலில் பரமாத்மாவினுடைய சுரூபத்தை கூறி இதோடு பரமாத்மா சுரூபத்தை கூறுவதை நிறுத்தி விடுகின்றார். இனிமேல் வருகின்ற பாடல் எல்லாம் என்ன செய்ய போகின்றார், இந்த ஓங்கி நிறைந்தது கண்டால்னு சொன்னார், இந்த அறிவு வந்தால் இந்த அறிவு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டம். அது வந்து நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த தகுதி தான் ரொம்ப முக்கியம். என்னைக்குமே சாப்பிடுவதுங்கிறது ரொம்ப சுலபமான வேலை, பசி இருக்கு என்ன செய்தா பசி போகும்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது, சமையல் பண்ணா பசி போகும்னு சொல்ல முடியுமா, சமையல் பண்ணா பசி கொஞ்சம் அதிகமாகும். பிறகு என்ன சொல்லுவோம் பதில், சாப்பிட்டா பசி போகும்னு சொல்லுவோம். சாப்பிடுறது எவ்வளவு நேரம், கொஞ்ச நேரம், சில பேர் 3 நிமிஷத்துல 17 இட்லி உள்ள தள்ளுற ஆளுகள் எல்லாம் இருக்கு, அது ரொம்ப சுலபமான காரியம். ஆனால் சமைக்கிறது இருக்கே அதுதான் பெரிய வேலை. அப்படி சாப்பிடுவதற்கு தயார் பண்றதுதான் நமக்கு வேலை அதிகம், சாப்பிடுறது சுலபமான வேலை. அப்படி இந்த பரமாத்மாவை புரிஞ்சிட்டா மோட்சம், புரிஞ்சுக்கிறது சுலபம், புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக்கிறது தான் கடினம், அதுதான் நம்ம தகுதிப்படுத்தி கொள்வது. அப்படி தகுதியில முக்கியமான தகுதி வைராகியம்ங்கிற தகுதி. ஏன்னா பலர் என்ன சொல்கிறார்கள், எல்லாம் தெரியுது எல்லாம் புரியுது ஆனா வைராகியம் வரலையே, சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுது டாக்டர் சொல்லியிருக்கார், பேரம்பேத்தி முதல் கொண்டு அட்வைஸ் பண்றாங்க, இந்த வயசுல இவ்வளவு சாப்பிடாதீங்க, வடை சாப்பிடாதீங்க, சிப்ஸ் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க, ஆனா முடியலையே. அப்ப நமக்கு என்ன இல்லை, வைராகியம் இல்லை. வைராகியத்தை தூண்ட வேண்டும். ஆகவே 22வது பாடல்ல ஆரம்பிச்சு இனி ஆனந்த கழிப்பு முடிகிற வரைக்கும் வைராகியத்தை தூண்டும் பாடல்கள் தான். அப்ப நம்ம இனி 22வது பாடலுக்கு இப்பொழுது செல்லலாம். என்றும் அழியும் இக்காயம் இத்தை ஏதுக்கு மெய் என்று இருந்தீர் உலகீர், ஒன்றும் அறியாத நீரோ யமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ. இனிமேல் வர்ற பாடல்கள் எல்லாம் நமக்கு எதை கொடுக்கணும், வைராகியத்தை கொடுக்கணும், வைராகியத்தை தூண்டுகின்ற பாடல்கள். இதனுடைய பொழிப்புரையை இப்பொழுது பார்க்கலாம். இனிமேல் வர்ற பாடல்கள் எல்லாம் மிக எளிமையான பாடல்கள், என வேதாந்த தத்துவங்கள் இல்லை, வேதாந்தத்துக்கு நம்மை தயார் செய்கின்ற பாடல்கள் தான். என்ன சொல்கின்றார் இங்கு, என்றும் அழியும் இக்காயம். இக்காயம்னா இந்த ஸ்தூல சரீரம், நம்முடைய இந்த உடல். தமிழ்ல வந்து உடலுக்கு காயம் என்று சொல்கிறார்கள். என்றும் அழியும், என்றும்னா எப்பொழுதுமே அழியக்கூடியது இக்காயம். இத்தை என்றால் இந்த உடலை, ஏதுக்கு மெய் என்று இருந்தீர் உலகீர். உலகீர்னு நம்ம பார்த்து கேட்கிறார் தாய்மானர், ஏ மக்களே உலகீர், உலகத்தில் இருப்பவர்களே, ஏதுக்கு மெய் என்று இருந்தீர், இந்த அழிகின்ற பொய்யான இந்த உடலை மெய் என்று ஏன் கருதி கொண்டு இருந்தீர்கள். தெரிஞ்சே தெரியாமலையோ உடலுக்கு மெய் அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்கு, மெய்னா உடல்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு, அதுதான் மாறி வந்துடுது, உடலுக்கு மெய் அப்படின்னு. இப்படி மெய் என்று ஏன் இருந்தீர்கள், உண்மை என்று ஏன் நினைத்து கொண்டு இருந்தீர்கள். சரி, நான் நினைச்சா உங்களுக்கு என்ன போச்சு அப்படின்னு நம்ம கேட்கலாம், நான் எதை வேணாலும் மெய்ன்னு நினைச்சுக்குவேன், இந்த உடலை பொய் தான், இருந்தாலும் நான் மெய்ன்னு நினைச்சிட்டா அதனால என்ன என்று கேட்டால், பிறகு நம்ம கிட்ட அவர் கேட்கிறார், தாய்மானவர் கேட்கிறார், ஒன்றும் அறியாத நீரோ, ஒன்றும் அறியாதன்னா உண்மையை பற்றிய அறிவில்லாத நீங்கள், உண்மைன்னு சொன்னா எது உண்மை எது பொய் எது நிஜம் எது நிழல், இந்த அறிவை இல்லாத நீங்கள் உங்களுக்கு நீரோ யமன் ஓலை வந்தால், யமன் வந்து உங்களுக்கு தூது அனுப்பினால், எதுக்கு தூது அனுப்புவாரு, நீ இருந்தது போதும் இனி என்கிட்ட வான்னு சொல்லி தூது அனுப்பினால் சொல்ல உத்தரம் உண்டோ. நீங்க அங்க சொல்றதுக்கு யமன் கிட்ட உங்ககிட்ட பேசுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேக்குற, அதாவது கொஞ்சம் நையாண்டியா கேக்குற, யமதர்மராஜா வந்து உங்களை கூப்பிடுறாருன்னு வச்சுக்குவோமே, அப்ப வந்து நீங்க என்ன பேசுவீர்கள், உங்க யமதர்மராஜா கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது பதில் இருக்கா, ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ. ரொம்ப எளிமையான பாடல். இனி சில சொற்களை எடுத்துக்கொண்டு இதனுடைய பொருளை நாம் பார்க்கலாம். முதலில் என்றும் அழியும் இக்காயம், இந்த உடல் இருக்கின்றதே அதனுடைய சொரூபத்தை சொல்றார், அதனுடைய தன்மையை சொல்றார். அத தன்மை எப்படி சொல்றார், என்றும் அழியும் சொல்றார். என்றும் அழியும்ங்கிறதான் சமஸ்கிருதத்துல என்ன சொல்வார்கள், திருஷ்ட நஷ்ட சுவாவம்னு சொல்வார்கள். திருஷ்ட நஷ்ட சுவாவம்னு சொன்னா நம்ம அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அது நாசத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றது. திருஷ்டம்னா பார்த்துட்டு இருக்கோம், பார்த்து கொண்டிருக்கும் போதே நஷ்ட சுவாவம் அது அழிந்து கொண்டு இருக்கின்றது. இந்த உடல் வந்து திடீர்னு அழிவதில்லையா, அழிந்து கொண்டே இருக்கின்றதாம், ஒவ்வொரு க்ஷணமும் அழிந்து கொண்டே இருக்கின்றது. இந்த கட்டடம் இருக்கு, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இது இடிஞ்சு விழுக போகுது. எப்ப இதனுடைய சக்தியை இழக்குதுன்னா, இடிஞ்சு விழுவதற்கு ஒரு நொடிக்கு முன்னாடி அதனுடைய சக்தியை இழக்குதுன்னு அர்த்தம் அல்ல, ஒவ்வொரு நொடியும் அதனுடைய சக்தியை இழந்து கொண்டே இருக்கின்றது. கடைசி நேரத்துல அது விழுகணும்னா ஒவ்வொரு க்ஷண பொழுதும் அதனுடைய சக்தியை இழந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி என்றும்ங்கிற சொல்லுக்கு எல்லா க்ஷணமும் அழியும், அழிந்து கொண்டிருப்பது இந்த உடல். இந்த உடலையே நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு க்ஷணமும் இந்த உடல் அழிந்து கொண்டு இருக்கின்றது. இனிமேல் வர்ற பாடல்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, நம்ம வந்து இந்த அழிந்து கொண்டு இருக்கின்ற இந்த உடலுக்கு எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம், எதற்குனா அவ்வளவு ஒரு பயம் ஒரு பாதுகாப்பு எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஆனா என்றும் அழியும் இக்காயம், எல்லா க்ஷணமும் இந்த உடலானது அழிகின்ற தன்மையுடன் கூடியது. சரி, அழிஞ்சு போகட்டுமே, கடைசியில தானே அழியுது, அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கும் வேற வழி கிடையாது. அதாவது இந்த உடல் வந்து கர்ப்பத்துல இருக்கு, பிறகு அடுத்தது இந்த உடலுக்கு வர்ற மாற்றம் வந்து பிறத்தல். பிறந்த உடல் வந்து அப்படியே இருக்கிறத யாரும் விரும்புறதில்லை. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அப்படியே இருந்ததுன்னா அது ஒரு நோயின்னு சொல்லிடுவோம். பிறகு என்ன ஆகணும், வளர்தல், வளரணும். வளர்ந்துட்டே போச்சுன்னு வச்சுக்கோமே, அதுவே நோயாயிரும். அவன் ஹைட் ஆகிட்டே போறான், நிக்கவே மாட்டேங்கிறான்னு வச்சுக்கோமே, அது ரொம்ப பிரச்சனையே ஆயிரும். அப்போ ஒரு ஸ்பீரியட்ல வளர்றது நிக்கணும், வளர்றது கூடாது. அதே சமயத்துல வளராம இருக்கக்கூடாது, பிறக்கணும், பிறகு வளரணும். வளர்ந்ததற்கு பிறகு ஒரு மாற்றத்தை அடையும், அதுக்கு மேல குரோத் போயிடும். ஒரு 23-25 வயசுக்கு மேல வளர்ச்சி நின்று விடும். ஒரு 40 வயது வரை வளர்ச்சி போய் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கு. அதற்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமோ, அதற்கு பிறகுதான் தேய்தல், தேய ஆரம்பிச்சு விடும். கார்ல ஒரு கார் கொஞ்ச நாள் ஓடுனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அப்படியே ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் தேஞ்சிட்டே இருக்கும், மாத்திட்டே இருக்கும், அப்படியே ஒவ்வொன்னா தேய ஆரம்பிக்கும். அப்பதான் நமக்கு தெரியும் பகவான் நமக்கு முட்டிய படைச்சிருக்காரு, ஒவ்வொரு ஜாயிண்ட படைச்சிருக்காருங்கிறது அப்பதான் தெரியும். அது வரைக்கும் அதுக்குள்ள கிரீஸ் எல்லாம் இருக்கும், நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அப்ப அந்த கிரீஸ் எல்லாம் உள்ள வறண்டு இருக்கும், அவ்வளவு சுலபமா வேலை செய்யாது. அப்பதான் தெரியும் கழுத்து இதற்படி ஒவ்வொரு பெண்டும் நம்ம அழகா வளைஞ்சிட்டு இருந்ததெல்லாம் தெரியும், வளையாது. அப்ப அங்க அதெல்லாம் நம்ம வந்து வைத்தியம் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இந்த மாற்றம், அதான் அபக்ஷீயத்தேனோ, சக்திகளை இழந்துட்டே வரும். ஒவ்வொரு இந்திரியங்களும் சக்திகளை இழந்துட்டே வரும். ஒரு 90 வயதான ஒரு சாதுவை நான் பார்த்து பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னார், ஒவ்வொன்னா வர்ணிச்சார், காபி குடிச்சா டேஸ்ட் தெரியுது இல்ல, சக்கரை போட்டிருக்காங்களா இல்லையானு புரிய மாட்டேங்குது, அவங்க காஃபியை கொண்டு வைக்கிறாங்களா டீ கொண்டு வைக்கிறாங்களான்னு 3 வார்த்தை கண்டுபிடிக்க முடியல, பிறகு எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களா சொல்லி ஒவ்வொரு இந்திரியமும் வேலை செய்யறது இல்ல. எதுக்கு தீர்காயுசுன்னு செய்து ஆசீர்வாதம் எங்கிட்ட கேக்குறாங்கன்னு தெரியலங்கிறாரு. நல்லா தீர்காயுசா இருக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம், 100 வருஷம் வாழணும்னு எங்கிட்ட ஆசீர்வாதம் கேக்குறாங்க, எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, அதனால என்ன, சீக்கிரம் போயிட்டா நல்லது, ஒரு 40 போயிட்டா நல்லது. ஆனா யாருக்காவது தயாரா இருக்காங்களான்னா இங்க இல்லைங்கிறார். யம தர்மராஜா எப்ப வந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துதான் சொல்றமே தவிர போறதுக்கு தயாரா இல்லை, அவரோட போறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவ்வளவு தூரம் இந்த சரீரத்துல நமக்கு பற்று பிடிச்சிருக்கு. அப்படி தேய்ந்து கொண்டே வருகின்றது ஒவ்வொரு இந்திரியங்களும். பிறகு வயதான காலத்துல இனி ஒரு தேய்வு, அது எல்லாத்துக்கும் வர்றது என்ன தெரியுமோ, ஞாபகம் வர்றது. அதை நினைச்சு சந்தோஷப்படணும், தேவையில்லாதெல்லாம் எரைஸ் ஆயிட்டு இருக்கே, டேப் ரிகார்டர் கிளீன் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கணும், கேசட் கிளீன் ஆகுதுன்னு நினைக்கணும். ஆனா அதை விடுறதுக்கு மனசு இல்லை, பதிவெல்லாம் போயிருதே மறதி வந்துருதேன்னு ஒரு வருத்தம். அப்படி அதான் அபக்ஷியதே, கடைசி என்ன வினஷ்யதி, நாசத்தை அடைகின்றது, அழிவை அடைகின்றது. அதைத்தான் சொல்றார், எப்பொழுதுமே மாறிக்கொண்டும் வளர்ந்து கொண்டும் தேய்ந்து கொண்டும் அழிந்து கொண்டும் இருக்கின்ற இந்த உடல், இது உடலினுடைய தன்மையாம். பிறகு நம்ம கிட்ட கேட்கிறார், இத்தை ஏதுக்கு மெய் என்று இருந்தீர், இப்படிப்பட்ட தன்மையுடைய இந்த உடலை நீங்க எதற்காக மெய் என்று உண்மை என்று பிடித்து கொண்டு இருந்தீர்கள், இத போ ஏன் உண்மையாக இதையே மெய்யாக நீங்கள் பிடித்து கொண்டிருப்பதற்குடைய காரணம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இத போய் நீங்க உலகீர், உலகத்தில் உள்ளோரே நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட உடல் மீது மிக மிக பற்றுடன் இருக்கிறீர்கள். பிறகு மூணாவது வரையில் கேட்கிறார், ஒன்றும் அறியாத நீரோ. இங்க ஒன்றும் அறியாத நீரோன்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ அறிவு அடைஞ்சிருக்கோம், அறிவு அடையறதுலயும் நம்ம காலத்தை செலுத்தி கொண்டே இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு புஸ்தகத்தை படிக்கிறது, மத்தவங்கிட்ட இருந்து விஷயத்தை கேட்கறது, இதெல்லாம் எதற்கு, அறிவு அடையறதுக்கு தான். அப்புறம் எதைய பார்க்கிறது, கேட்கறது, சுவைக்கிறது, எல்லாமே ஒவ்வொன்றும் நமக்கு அறிவை கொடுத்துட்டே இருக்கு. ஆனா எந்த ஒரு அறிவை அடைஞ்சா நம்ம சந்தோஷமா வாழணுமோ அந்த அறிவை விட்டுட்டு, எந்த அறிவு அடைஞ்சா பணத்தை சேர்த்திக்கலாமோ அதையெல்லாம் அறிவு அடைஞ்சிட்டு இருக்கோம். அப்போ அது மட்டுமல்ல, இந்த காலத்து கல்வி திட்டம் எல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கா, எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துடுதான், எதை படிக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா, எதை படிச்சா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லி கொடுக்கவில்லை. பிறகு எதேதோ அறிவு அடையிறோம், பொருட்களை எல்லாம் சேர்த்தி கொள்றோம், அந்த பொருளை எப்படி பயன்படுத்துங்கிற ஞானம் இல்லை. அதனாலதான் ஒருவர் அழகா சொன்னார், சம்பாதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்து கற்றுக்கொண்டீர்கள், செலவழிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் ஏதோ சில பணத்தை எல்லாம் செலவழித்து தன்னை அழித்துக் கொள்கிறார்கள். அப்படி ஒன்றும் அறியாதனா, உலகத்துல வாழ்வதற்கான அறிவை அடைந்து விட்டீர்கள், சந்தோஷமா வாழ்வதற்கான அறிவை அடையவில்லை. உண்மை பொருளை தத்துவ ஞானத்தை அறியாதவர்கள் உண்மையில் ஒன்றும் அறியாதவர்கள் தான், உலகத்துல எப்படி வாழணுங்கிற அறிவை அடையாதவர்கள். ஒன்றும் அறியாத நீரோ, ஒண்ணுமே உண்மையை அறியாத நீர்கள், எது நல்லது எது கெட்டது, எது உண்மை எது பொய் என்று ஒரு பொருளினுடைய தன்மையை பற்றி அறிய அறியாத நீங்கள், யமன் ஓலை வந்தால், யம தர்மராஜா ஓலை அனுப்புறாராம். அவருடைய ஓலை என்ன தெரியுமோ, முதல் ஓலை வந்து தலையில இருக்கிற வெள்ளை முடிதான், கருப்பு வெள்ளை ஆகிறதா அவருடைய ஃபர்ஸ்ட் நோட்டீஸ். அதைத்தான் தசரதம் பார்த்துட்டு இனி நம்ம கானகம் போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணார். காரணம் என்ன, நமக்கு வயசாயிடுது, இனிமேல் இந்த ராஜ்யம் போகம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி யம தர்மராஜாவுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன தெரியுமோ, கருப்ப வெள்ளையாக்கி காட்டுறது. அப்படின்னு என்ன, உனக்கு முடிஞ்சது போதும், இனிமேல் கொஞ்சம் விலகிக்கோ, போகம் எல்லாம் போதும், பணம் சம்பாரிச்சது போதும், பொறுப்பெல்லாம் உனக்கு போதும், அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு நீ வந்து நான் கூடி சீக்கிரம் வரப்போற, நான் வந்தா எங்கிட்ட நீ எப்படி பேசணுமோ அதுக்கு தயாரா இரு அப்படின்னு அவர் வந்து ஓலை கொடுக்கிறாராம். அதுக்கப்புறம் பல ஓலை கொடுக்கிறார். அத வந்து நம்ம என்ன செய்யறோமா, அவருடைய லெட்டரை நம்மளே மறைச்சுக்கிறதுக்கு டை அடிச்சிடறோம். காரணம் என்ன, நீங்க வெள்ளையாக்குனாலும் நான் கருப்பாக்கிடுவேன்னு சொல்லி. இப்படி அவருடைய ஒவ்வொரு லெட்டரையும் ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா பிறகு பல்ல எடுக்கிறாரு, அது அடுத்த ஓலை, இனிமேல் முறுக்கு சாப்பிடாத, சீடை சாப்பிடாத, கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லி சீடை எல்லாம் சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக்காத, என்ன ஜீரண சக்தி எல்லாம் உனக்கு குறைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி பல்ல எடுக்கிறாரு. அந்த லெட்டரை நம்ம என்ன பண்ணிட்டோம், திருப்பி அணைச்சிட்டு வேற பல்ல வச்சுட்டோம், வேற பல்ல வச்சுட்டு சீடை சாப்பிடுறோம், ஆனா அந்த ஜீரணிக்கிற சக்தி அப்படியே தானே வச்சிருக்கோம், அதை நம்ம மாத்தலையே. இப்ப பல்லு போகுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், குழந்தைக்கு பல்லு இல்லைன்னா என்ன அர்த்தம், கடினமானதை சாப்பிட குழந்தையினால ஜீர்ணிக்க முடியாது, வெறும் பால் தான் குழந்தை குடிக்கணும். அதே போல வயசான காலத்துல பல்லு விழுந்துடுதுன்னு சொன்னா மீண்டும் வயிற்றுக்கு அந்த சக்தி இல்லை, அதே போல மென்மையான ஆகாரம் தான் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. அதுதான் பகவானும் இயற்கையில திட்டம் வச்சிருக்காரு. ஆனா நம்ம ஒவ்வொரு ஓலையையும் திருப்பி அனுப்பிச்சுட்டே இருக்கோம். அப்படி ஒவ்வொரு ஓலையை அவர் கொடுக்க கொடுக்க நம்மளும் திருப்பி அனுப்பிச்சுட்டே இருந்தோம்னா கடைசியில வந்து நிக்கிறார், வா போலான்னு சொல்லி. அப்ப நம்ம தாய்மானவர் கேக்குறார், சொல்ல உத்தரம் உண்டோ? அவர்கிட்ட போய் நீங்க ஏதாவது பேச முடியுமா? என்ன சொல்லுவீர்கள்? மீறினா அழுகணும், என்ன விட்டுரு விட்டுரு, என்ன கொஞ்ச நாள் உன்ன விட்டுருன்னு சொல்லித்தான் பார்ப்போம். சொல்ல நமக்கு உத்தரம் இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறார் என்றால், கடைசி காலத்துல நிச்சயமா வரப்போறது மரணம், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. கண்டிப்பா நடக்க போறது வந்து மரணம். அதனாலதான் ஒருவர் வந்து தன்னுடைய கையை போய் ஒருவர் கிட்ட காட்டி கண்டிப்பா என் வாழ்க்கையில நடக்க போற ஒரு ஜோசியம் சொல்லுனார். அவருக்கு ஜோசியம் எல்லாம் தெரியாது. கண்டிப்பா நடக்க போறது நான் ஒன்னு சொல்லணும்னா நீ செத்து போவ அப்படின்னாரு. என்னுடைய ஜோசியம் பொய்க்கவே பொய்க்காதுனார். அதுக்கு அவரு சொன்னார், அது எனக்கு தெரியும், சாகர வரைக்கும் எப்படி இருப்பேன்னு சொல்லுங்கன்னா. அதுக்கு ஒரு பதில் சொன்னாராம், சாகர வரைக்கும் செத்து போவேன் செத்து போவேன் நினைச்சு பயந்து செத்துட்டு இருப்ப அப்படின்னு. அப்படி இந்த மரணம்ங்கிறது வந்து நிச்சயமாக நடக்க போற ஒரு நிகழ்ச்சி. அதனாலதான் அந்த மரணத்துக்கு, மரணம் வருவதற்கு முன் நாம் தயாராக வேண்டும். நம்ம எங்காவது ஊருக்கு போறதுன்னா எவ்வளவு தயார் பண்றோம், பால்காரனுக்கு சொல்லி வச்சு அதை பண்ணி இதை பண்ணி எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்றோம் ஒரு வெளியூருக்கு போறதுக்கு, பேக் பண்ணிட்டு போறதுக்கு. அதே போல இந்த உடலை விட்டு போறதுக்கு நம்ம தயாராகணும்ல, அதுக்கு மட்டும் ரெடி ஆக மாட்டேங்கிறோம். அப்படின்னு என்னென்ன வெளியிருக்கிற சூழ்நிலை எல்லாம் செட் பண்ணி வச்சு, நம்ம போனதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க சண்டை போட்டுக்காம இதெல்லாம் என்ன பண்ணி வைக்கணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சு, பிறகு வந்து போறதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு தான் தெரியும், போனதுக்கு அப்புறம் எது எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியும், கஷ்டப்படாம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு பிறகு நம்மளும் பொறுப்புலேருந்து விலகி அமைதியா இருந்து யம தர்மராஜா வரும்பொழுது அவரோடு ஒரு நண்பனா போகணுமே தவிர பகைவனா போகாம மகிழ்ச்சியாக மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மரணத்திற்கு நீங்கள் தயாரா இருக்கிறீர்களா? சொல்ல உத்தரம் உண்டோன்னு சொன்னா, நான் உனக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன், நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி. இப்படி ராமர் வந்து போனார், யம தர்மராஜா வந்த உடனே உங்க வேலை முடிஞ்சது அவதாரம் காரியம் முடிஞ்சதுன்னு சரி போயிருவோம் அப்படின்ட்டு போனது போல, நம்ம காரியத்தை எல்லாம் முடிச்சு நிறைவாக இந்த உலகத்திலிருந்து செல்ல வேண்டும், அதற்கு நீங்கள் தயாராக உள்ளீர்களா என்று கேட்கின்றார். இதெல்லாம் எதற்கு கேட்கிறாருன்னா, நம்ம மனதை பக்குவப்படுத்துறதுக்கு இவ்விதம் அவர் எழுதியுள்ளார். இனிமேல் வருகின்ற அனைத்து பாடல்களும் வைராகியத்தை கொடுக்க எழுதியுள்ளார். அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.